ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆற்றிய முக்கிய உரைகளின் தொகுப்பு நூல் இன்று புதுதில்லியில் வெளியிடப்படுகிறது. சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு நம் அனைவருக்கும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிறப்பு அதிரடிப்படையினர் மீது மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு வீரர்கள் வீரமரணமடைந்தனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்திய அணி இதுவரை 14 பதக்கங்களை வென்று முதலிடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது பதவிக்காலத்தின் முதல் ஆண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆற்றிய முக்கிய உரைகளின் தொகுப்புகள் அடங்கிய புத்தகம் இன்று வெளியிடப்படுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் இந்த மின்னணு புத்தகத்தை வெளியிடுகின்றனர். இதில் திருமதி திரௌபதி முர்மு ஆற்றிய 75 முக்கிய உரைகள் இடம்பெற்றுள்ளன. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பதிப்பக பிரிவு இதனை வெளியிடுகிறது. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் இந்த நூல் அமைந்துள்ளது. சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு நம் அனைவருக்கும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மொரீஷியஸ் நாட்டில் மக்கள் மருந்தகத்தின் வெளிநாட்டு கிளையை அவர் திறந்து வைத்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் மக்கள் மருந்தகங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான சுகாதார திட்ட பரிமாற்றங்கள் மூலமாக இந்தியாவில் தயாராகும் விலை குறைவான மருந்துகளை மொரீஷியஸ் நாட்டு மக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸின் கிராண்ட் போயிஸ் பகுதியில் மருத்துவமனை ஒன்றையும் திரு ஜெய்சங்கர் திறந்து வைத்தார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இத்தாலியில் நடைபெறும் G7 வர்த்தகத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். உறுப்பு நாடுகளிடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் அவர் விவாதிக்கிறார். செமிகண்டக்டர்கள், மருந்துகள், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்த உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட், நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்கிறது. நீட் தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 40 மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை உச்சநீதி நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டுமென்று தேசிய தேர்வுகள் முகமை தாக்கல் செய்த மனுவும் இதில் அடங்கும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக திரு ஆர் மகாதேவன், திரு என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக திரு கிருஷ்ணகுமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த திரு மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை அடுத்து திரு கிருஷ்ணகுமார் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர், சுக்மா மாவட்டங்களில் சிறப்பு அதிரடிப்படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 வீரர்கள் வீரமரணமடைந்தனர், 4 வீரர்கள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் முழுமையாக அகற்றப்படும் வரை அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி. மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல். விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல். காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநிலம் முழுவதும் தமிழக அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி பதிவு ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 24,000 கனஅடியாக இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் உபரி நீர் அதிக அளவு திறந்துவிடப்பட்டுள்ளது. நேற்று காலை 8 மணி நிலவரப்படி 46.80 அடியாக இருந்த மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று காலை 8 மணிக்கு 50.03 அடியாக உயர்ந்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 7 அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் இன்று காலை நிலவரப்படி 23,989 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர் இருப்பு 17.83 TMC ஆக உள்ளது. சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.
இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று நண்பகல் நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 35,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3வது கட்ட அகழாய்வு பணியின்போது முழு வடிவ சங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சங்கு வளையல் தயாரிப்பு கூடம் அங்கு இருந்தது 2வது கட்ட அகழாய்வு உறுதி செய்துள்ள நிலையில் இந்த சங்கு கிடைத்துள்ளது கூடுதல் சான்றாக அமைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளம் பகுதியில் 3வது கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள், செப்புக்காசு, பெண் உருவ சுடுமண் சிற்பம், காளை வடிவ சிற்பம், மாவுக்கள் தொங்கனி உள்ளிட்ட பல்வேறு தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று நடந்த அகழ்வாய்வின்போது சங்கு வளையல்கள் தயாரிக்க பயன்படுத்திய முழு வடிவ சங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை சங்கு வளையல் தயாரிக்க முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தியிருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். இங்கு சங்கு வளையல் தயாரிப்பு தொழிற்கூடம் இருந்ததை கடந்த 2வது கட்ட அகழாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சங்கு கிடைத்துள்ளது. மேலும் இதற்கான கூடுதல் சான்றாக பார்க்கப்படுகிறது. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே நீடித்து வரும் சண்டைக்கு உடனடி அரசியல் தீர்வு காண வேண்டியது அவசியம் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். காசா விவகாரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின் முடிவில் சர்வதேச சட்டங்களின்படி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் பாதுகாப்பு கவுன்சில் கேட்டுக் கொண்டுள்ளது. கர்நாடகாவின் தெற்கு பகுதி, கடலோரப் பகுதி, குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரா, கட்ச் மற்றும் மகாராஷ்டிராவில் கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளா, கடலோர ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட், குஜராத் மற்றும் கிழக்கு ராஜஸ்தான் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தின் ஸ்ரீரச்சாவில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியா இதுவரை 14 பதக்கங்களை வென்று முதலிடத்தில் உள்ளது. இப்போட்டியின் மகளிர் பிரிவின் 33 கிலோ எடைப்பிரிவில் ரோஹிணி கானுவும், 58 கிலோ எடைப்பிரிவில் ஆயுஷ்கார் கடேகரும், 62 கிலோ எடைப்பிரிவில் ரூவினும், 66 கிலோ எடைப்பிரிவில் கரிமாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 36 கிலோ எடைப்பிரிவில் வினாட்சியும், 39 கிலோ எடைப்பிரிவில் கஸ்தூரியும், 46 கிலோ எடைப்பிரிவில் ருத்துஜாவும், 50 கிலோ எடைப்பிரிவில் கனிஷ்காவும், 54 கிலோ எடைப்பிரிவில் மோனியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இதுவரை இந்திய மகளிர் அணி 10 பதக்கங்களையும் ஆடவர் அணி 4 பதக்கங்களையும் வென்றுள்ளன. பிரான்சில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கயிறு ஏறுதல் போட்டியில் இந்தியாவின் தீபு மல்லேஷ் கவுடா தேசிய சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் 5.71 நொடிகளில் நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தை கடந்து அவர் இந்த சாதனையை புரிந்துள்ளார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணுவர்தன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆற்றிய முக்கிய உரைகளின் தொகுப்பு நூல் இன்று புதுதில்லியில் வெளியிடப்படுகிறது. சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு நம் அனைவருக்கும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிறப்பு அதிரடிப்படையினர் மீது மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்திய அணி இதுவரை 14 பதக்கங்களை வென்று முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.